ගරු එස් කුගදාසන් මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 6ක කාලයක් තියෙනවා.
அவைக்கு தலைமை தாங்குகின்ற மாண்புமிகு உறுப்பினர் அவர்களே, இந்த உள்ளூராட்சி அதிகார சபைகள் தேர்தல் சட்ட மூலத்திலே பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுக்கு வாய்ப்பு வழங்கியமைக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையாற்றில் அமர்ந்து நினைக்கின்றேன். நீண்ட காலமாக நடத்தப்படாமல் உள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முன்வந்ததற்கு முதற்கண் அரசுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதேபோன்று பெண்கள் இளைஞர்களுக்கு ஒதுக்கீடு வழங்கியமைக்கும் எனது பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வேளையிலே உள்ளூராட்சி மன்றங்கள் தொடர்பாக பின்வரும் விடயங்களை இந்த உயரிய அவையினுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகின்றேன். உள்ளூராட்சி மன்றங்களை பொறுத்தவரையில் 2028 ஆண்டுக்கு முன்பு இலங்கை முழுவதும் உள்ள 341 உள்ளூராட்சி சபைகளிலே 4,493 உறுப்பினர்கள் இருந்தார்கள். இவர்களுக்கு கொடுப்பனவாக மாதத்திற்கு 75 மில்லியன் என்ற அடிப்படையில் ஆண்டுக்கு 900 மில்லியன் கொடுப்பனவாக வழங்கப்பட்டது. 2022 நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலிலே உறுப்பினர்கள் எண்ணிக்கை 4,493 8,386 உயர்த்தப்பட்டது. அத்தோடு 385 தொங்கும் உறுப்பினர்களையும் சேர்த்து மொத்தமாக 8,741 உறுப்பினர்கள் 341 உள்ளூராட்சி சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்டார்கள். இவர்களுக்கு கொடுப்பனவாக 142 மில்லியன் என்ற அடிப்படையில் ஆண்டுக்கு 1,680 மில்லியன் வழங்கப்பட்டது. இது முன்னைய முறையை விட மாதத்திற்கு 66 மில்லியன் அதிகமானது, ஆண்டுக்கு 789 மில்லியன் அதிகமானது. இந்த செலவினங்களை குறைக்கும் பொருட்டாக ஆய்வு செய்து பரிந்துரை வழங்குமாறு திரு மஹிந்த தேசப்பிரிய, திரு ரவி ஜேலத், திரு ஹமீத், திரு தவலிங்கன், திருமதி அதிகாரி ஆகியோரை உள்ளடக்கிய குழு ஒன்று 2022 அக்டோபர் மாதத்தில் நியமிக்கப்பட்டது. இந்த குழுவானது பல்வேறு ஆய்வுகளை செய்து உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் தொகையை 56% குறைத்து, அதாவது 8,356 4,716 குறைக்க முடியும் என்று பரிந்துரை செய்தது. இதன் மூலம் ஏறத்தாழ ஆண்டுக்கு 780 மில்லியன் ரூபாய் அரசாங்க செலவினத்தை குறைக்க முடியும் என்றும் பரிந்துரை செய்தது. எனவே இந்த அரசு செலவினங்களை கட்டுப்படுத்த வேண்டும், குறைக்க வேண்டும் என்று கூறுகின்ற இந்த வேளையிலே இந்த செலவினங்களை குறைக்கும் பொருட்டாகவும் உள்ளூராட்சி மன்றம் இப்பொழுதுள்ள முறையிலே உள்ளூராட்சி மன்றங்கள் நிலையில்லா தன்மை, அடிக்கடி தலைமைகள் மாற்றங்கள், நிர்வாக மாற்றங்கள் நடக்கின்ற சூழல் இருக்கின்றது. நிலையற்ற தன்மையை தவிர்க்கும் பொருட்டாகவும் நாட்டின் நன்மை கருதியும் இந்த ஆண்டு நடத்த உள்ள தேர்தலை மேற்படி குழுவின் பரிந்துரையின்படி 4,714 உறுப்பினர்களை தெரிவு செய்யும் வண்ணம் நடத்துமாறு பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சரை கேட்டுக் கொள்கின்றேன். இந்த அவையிலே பெண்களை வலுவூட்ட வேண்டும், இளைஞர்களை வலுவூட்டும் என்று கூறப்பட்டது. இருந்தாலும் அவர்களை தெரிவு செய்தால் மட்டும் போதாது, அந்த சபைகளுக்கு போதுமான அதிகாரங்கள் வழங்கப்பட வேண்டும். எங்களுக்கு பக்கத்திலே உள்ள இந்திய நாட்டிலும் சரி, மேற்கு நாடுகளிலும் சரி, உள்ளூராட்சி மன்றங்களுக்கு மிக கூடுதலான அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. கனடா நாட்டிலே உள்ள டொரண்டோ மாநகர சபை முதல்வர் போலீஸ் கமிஷனரை நியமிக்கக்கூடிய அளவு அதிகாரம் படைத்தவராக இருக்கின்றார். இந்தியாவிலே உள்ள உள்ளூராட்சி மன்றங்கள் உயர் பள்ளிகள், உயர்கல்வி நிறுவனங்களை நடத்துகின்றன. எங்களுடைய நாட்டிலே உள்ள சபைக்கு அத்தகைய அதிகாரம் இல்லை. கிராமங்களிலே பகுதியாக வேடிக்கையாக கூறுவார்கள், குப்பை அழுவதும் விளக்கு கொளுத்துவதும் தான் எங்களுடைய பணி என்று கூறுவார்கள். அவ்வாறு இல்லாமல் அவர்களை கூடுதலான அதிகாரங்களை வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் அந்த பிரதேசங்களை அபிவிருத்தி செய்ய முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த சபைகளுக்கு
போதுமான
வசதிகள் இல்லை. திருவண்ணாமலை நகரசபையிலே குப்பை அள்ளுவதற்கு அல்லது கழிவுகளை அகற்றுவதற்கு ஓரிரண்டு உழவு இயந்திரங்கள் தான் இருக்கின்றன. அவற்றால் ஒழுங்காக செய்ய முடியவில்லை. அதனால் 3 நாள் 4 நாளைக்கு ஒரு முறைதான் கழிவுகளை அகற்றி வருகின்றார்கள். எனவே நாங்கள் தேர்தலை நடத்த வேண்டும், தேர்தல் சபைகளுக்கு கூடுதலான அதிகாரங்களை வழங்க வேண்டும், அவர்களுக்கு கூடுதலான வசதிகளை வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் நாங்கள் நினைக்கின்ற அடிமட்ட ஜனநாயகம், மக்களாட்சி கோட்பாடுகள் உறுதிப்படுத்தப்படும். எனவே இவற்றை கவனத்தில் கொண்டு அரசு செயல்பட வேண்டும் என்று வேண்டி எனது உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.